கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்து கொள்ளுகின்றேன். இப்போது நிறைய புதிய புதிய தமிழ் பாடல்கள் வருவதை நீங்கள் கேட்கலாம். நிறைய பாடல்கள் விதமாக நீங்கள் பாடுவதும் உண்டு. சமீபத்தில் ஒரு பாடல், அதில் அந்த பாடல் ஆசிரியர் அவர் எழுதுவார், அது கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் எனக்கு தெரியல, நான் திருப்பி போய் அதை கேட்கலான்னு யோசித்தேன், என்னால் கேட்கவும் முடியல. வெறும் கையோட கடந்து போனேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையோட கடந்து போனேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். இது வந்து யாக்கோபன் வாழ்விலிருந்து எழுதின ஒரு பாடல் பார்த்தேன். இப்போ யாக்கோபன் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய காரியங்கள் நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய மைண்ட் செட்டிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடையது வித்தியாசமாக இருக்கலாம், அந்த பாடல் ஆசிரியரது வித்தியாசமாக இருந்தது. இப்போ இந்த வெறுங்கையோடு போன ரெண்டு பரிவாரங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டுள்ளத ஒரு அம்மா ஒரு ஐயா உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே இது ஒரு வாக்குத்தத்தமாக நீங்கள் கொடுத்தீங்க, வெறுங்கையோடு போனேன், எத்தனை பரிவாரங்கள் கொடுத்தீங்க, ரெண்டு பரிவாரங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்றது ஒரு வாக்குத்தத்தமாக நீங்கள் கொடுத்தீங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு காத்திருந்து நொந்து போக்குற அநேகர் உண்டு. இதுதான் இன்றைய வாக்குத்தத்தங்க. ஆனால் அந்த யாக்கோபின் சரித்திரத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒருபோதும் உன்னுடைய வயோதிப தகப்பனார ஏமாற்றாத. அவருக்கு கண் பார்வை இல்லை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய கையில் நீ ரோமத்தை போட்டுக்கொண்டு நீ வந்து ஏசா தான் என்று நிரூபிக்க முயலாதே. ஒரு போதும் உன்னுடைய அண்ணனை ஏமாற்றாத. உன்னுடைய மாமிசமானவன் அவனை நீ ஏமாற்றக்கூடாது. இந்த ரெண்டையும் நீ பண்ணுனேன்னு சொன்னா ரெண்டுக்கும் நீ பண்ணுவ அப்படின்னு வச்சுடுங்களேன். யாக்கோபன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வது என்னன்னா, 14 வருஷம் உன் மாமனாருக்கு நீ யாரா இருப்ப, அடிமையா இருப்ப. எத்தனை வருஷம், 14 வருஷம் நீ அடிமையாக இருப்ப. 10 முறை உங்க மாமா உங்களை என்ன செய்வாரு, ஏமாத்துவாரு, சம்பளத்தை ஏமாத்துவாரு, மாத்துவாரு. அப்புறம் ரெண்டு பரிவாரம் உனக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு பரிவாரத்தை கொண்டு வரும்போது நீ ஒரு பரிவாரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். திருப்பி ஒரு பரிவாரம் இருக்கும், அந்த பரிவாரத்துடைய முடியல. திருப்பி என்ன நடக்கும்னா, நீ எப்படி உன்னுடைய அண்ணனை ஏமாத்தினையோ, எப்படி உன்னுடைய அப்பாவை ஏமாத்தினையோ, அதே போல உன் பிள்ளைகள் உன்னை என்ன செய்வாங்க, ஏமாத்துவாங்க. கடைசியில் பார்வோனுக்கு முன்னால போய் நிற்கும் போது வெறுங்கையோட கடந்து போன, இப்ப பார்வோனுக்கு முன்னால போய் எப்படி நிற்ப, நீ வெறுங்கையோட நின்று கொண்டு சொல்லுவாய், நரை மயிரோடு, நரை மயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் ஒரு போதும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யாத, அப்பாவையும் உன் சகோதரனையும் பொருளுக்காகவோ இச்சைகளுக்காகவோ ஏமாற்ற முயலாதே. முயலுவாயே ஆனால் மாமா உன்னை 14 வருஷம் அடிமையா வச்சிருப்பாருங்கிறத, இதுதாங்க கருத்து. இது விட்டுக்கிட்டு நான் வெறுங்கையோட போனேன், ரெண்டு பரிவாரம் எனக்கு கிடைச்சதுன்னு அந்த இடையில் உள்ள அந்த ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களிடத்தில் நான் பேசும்போது, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நினைப்பதெல்லாம் இயேசுவை பின்பற்றினால் பணம் கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினால் வீடு கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினால் தென்னந்தோப்பு கிடைக்கும். இதுதான் இன்றைக்கு நினைக்கிறோம். இயேசுவை பின்பற்றினால் என் பிள்ளை படிக்காமல் இருந்தாலும் முதல் மார்க் வாங்கி வருவான். ஏன்னு சொன்னா என் பிள்ளை தோத்தா அது யாருக்கு பக்கம், கரெக்டா சொல்றீங்க, அப்படியே கடன் தொடர்ந்து சொல்லணும். நீங்க இயேசுவுக்கு பக்கம், பிள்ளை படிக்காதது யாருக்கு பக்கம், காரணம் என்ன, அந்த பிள்ளை யாரு, இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளையாக நாம் வளர்ப்புத்துவோமே ஆனால் நீங்களோ நானோ கஷ்டப்பட தேவையில்லை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் அதற்குரிய தேவ தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். இன்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு ஒரு போதனையை சொல்லுகின்றார். இந்த போனதையும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இளம் ஊழியன் அவன் தீமோத்தேயு, அப்பல்லோவை பார்த்தவன் தீமோத்தேயு. அப்பல்லோ தன்னுடைய நயவஞ்சகமான பேச்சினாலே அநேகரை கவரக்கூடியவன். இந்த தீமோத்தேயுவின் நாட்களிலே கள்ள போதகர்கள் இருந்தார்கள், நிறைய இருந்தார்கள், இச்சை கேட்ட போதகர்கள் காணப்பட்டார்கள். இந்த தீமோத்தேயு ஒரு வாலிபன், ஒரு வாலிப தம்பி. அவன் ஊழியத்திலே வந்திருக்கிறான். ஒரு பிள்ளையாக பவுல் அவனை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்றான். அப்போது பவுல் அவனுக்கு போதிக்கிறார். என்ன போதனை என்றால், மகனே, நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாய், ஒரு போதகனாக இருக்கிறாய், நீ உன் திருச்சபைக்கு போதிக்க வேண்டியது என்ன, நீ உன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன. இதை சொல்லும் போது பணத்தை குறித்து சொல்லுகின்றார். அதை நாம் இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். பவுல் தீமோத்தேயுவுக்கு போதிக்கின்றார். தீமோத்தேயுவின் நாட்களிலே கள்ளப்போதகர்கள் இருந்தார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், வஞ்சிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், பணத்துக்காக ஊழியம் செய்தவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த நாட்களிலே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், மகனே, நீ ஒரு நல்ல போதகனாக இருக்க வேண்டும், நீ ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்க வேண்டும். அவ்விதமாக சொல்லும் போது ஒரு முக்கியமான காரியம் பார்த்துடுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் நலிந்து போகிறதற்கான காரணம் பணம், பொருள், இந்த ரெண்டும் தான். பொருள் என்று கூட நான் சொல்லுவதை என்ன சொல்வது, பணத்தை தான். அந்த பொருள் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், டைமண்ட் விலை இல்லைன்னு வச்சுட்டுங்களேன், யார் டைமண்ட் வாங்குவீங்க? இன்னைக்கு கோல்டுக்கு விலை இல்லைன்னு வச்சுட்டுங்களேன், யார் கோல்டு வாங்குவீங்க? அதனால அந்த பணம் என்று சொல்லுவது அத்தனையா இன்றைக்கு உலகத்தை வஞ்சித்திருக்கிறது. கிறிஸ்தவர்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். பவுலரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை இன்றைக்கு கற்றுக்கொள்ளுவோமா? அநேகர் சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, நீதிமொழிகள்ல சாலமன் சொல்லுவார், என்னன்னு சொன்னா 10:22 சொல்லுவார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தோட என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். பண ஆசையோட அதுல முயலுகிறவர்களை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார், அவர்கள் தங்களை என்ன செய்வாங்க, உருவ. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க யோசிக்கணும். சாலமன் சொல்றாரு, தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தோட என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். பவுல் சொல்லுகிற பண ஆசல நீ இருப்பன்னு வச்சுக்கோ, ஏன் அதுல நீ என்ன செய்வ, உருவ குத்தி கொண்டிருப்பாய், உனக்கு விமோசனமே கிடையாது, காயமும் மாறாது வேதனையும் தீராது. இதை தான் அவர் சொல்றார். அப்ப கவனிச்சிடுங்க, பணம் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்ட்டு யாராவது நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறதை விட வேதத்தை வாசித்து நீங்க புரிந்து கொண்டால் நல்லது. ஊழியர்கள் சொல்லுகிற எந்த கேசட்டையும் கேட்காதுங்க, பைபிளை வாசிங்க. யூ ஹாவ் டு ரீட் த பைபிள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் வஞ்சிக்கக்கூடிய அநேகர் இருக்கின்றார்கள் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு சொல்லி, ஆனால் வேதத்தை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கவனிச்சிருங்க, ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யத்தோட என்ன இருக்காது, வேதனை இருக்காது. நான் பொதுவாக கை தூக்க சொல்ல மாட்டேன், இன்னை தூக்க சொல்றேன், இன்னை தூக்க சொல்றேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுக்கு புத்தி உள்ள மனைவி தந்திருக்கிறார் ஆண்டவர் சார்? எத்தனை பேர் கை தூக்குனீங்களோ கைக்களை போடுங்க, சந்தோஷம். அது வேதனையா? நிறைய பேர் கை தூக்குனீங்க. ஒரு ஆள் தான் பதில் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, வீடு மாத்தியும் யாரு தருது, இதாச்சு வைக்கும் சொன்ன, அதுல பிரச்சனை உண்டு. கரங்கட்டுறதுல இருந்து பிரச்சனை உண்டு. கவனிச்சிருங்க, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் இவ் கிஃப்ட், ஆண்டவர் நமக்கு தருகிற கிஃப்ட், அது என்ன இருக்காது, பெண்கள் தான் நிறைய பேர் சொல்றீங்க சார், அது வேதனை அல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தருகின்றது வேதனை இருக்கு, மற்றபடி உள்ள ஐஸ்வர்யத்தை நீ எடுப்பாய் என்றால், பெற்றுக்கொள்வாய் என்றால் அதுல வேதனை உண்டு. இதை ஒருபோது நீங்க மறந்து விடக்கூடாது. புத்தியுள்ள மனைவி போல ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இது இன்றைக்கு கண்களுக்கு மறைவாய் போனது. நமக்கு கண்களுக்கு முன்பாக தெரிகிறதெல்லாம் டாலர், மணி, இதுதான் இன்றைக்கு தெரிகிறது. அதனாலதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே பணம் தான் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் பணத்தை குறித்து வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, அதன் மேல் இச்சையோ ஆசையோ கொள்ளாதீர்கள், கொள்ளுவீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவீர்கள். இதுதான் வேதம் சொல்ற காரியம். இன்னைக்கு ப்ரொமோஷனை ஜபிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்கிறது போதாது, உங்க அண்ணன்கிட்ட இருக்கிற பொருள் உங்களுக்கு வர்றதுக்கு ஜபிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் இருக்க சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏமாந்து போகாதீர்கள். உலகத்தின் எதிலே நீங்கள் ஆசையும் இச்சையும் வைக்கிறீர்களோ அது தேவ ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போவதை தடை செய்யும் என்பதை மறந்து போகாதீர்கள். அப்ப கவனிங்க, இன்னொரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். இந்த பொருளை குறித்து ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் பாத்துங்க. கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல அவர் தன்னுடைய போதனையில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, பரிசுல பார்த்து சொல்ற பொருளாசை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன கிடையாது, ஜீவன் அல்ல. எத்தனை பேர் தெரியுமா, நம்முடைய கடந்த ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு இங்க நம்ம அமெரிக்காவில், அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை இந்தியன் தே கமிட்டட் சூசைட், எத்தனை பேர். காரணம் என்ன, ஸ்டாக்ல போட்டிருந்தாங்க, ஸ்டாக் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அவங்களுடைய எத்தனையோ மில்லியன் கிடைக்கும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க, அது அவர்கள் ஜீவனம் கண்ணி இருந்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். இதை நாம் கண்ட நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் எத்தனையோ பேர் இதைத்தான். ஆனால் யோபுவ பாருங்க, ஒரு நாளை வந்து சொன்னாங்க, தோப்பு போச்சு, துறவு போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, கழுதை போச்சு, பிள்ளைகள் போனாங்க. என்ன சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் பொருள் அல்ல. இதைத்தான் அருமையாய் ஞானி சொல்லுவார் இந்த நீதிமொழிகள் 23:4-5 சொல்லுவார், பிரயாசரியமானாக வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம வந்து போதிக்கிறது அப்படின்னா, நீ பிரயாசப்படாட்ட நீ யாரும் அமழ்வாக முடியாது. நல்ல கவனிங்க, இன்றைக்குள்ள போதனை உங்களுக்கு எனக்கும் தேவ வாக்கு வேதத்தின் போதனை இன்றைக்கு போயிடுச்சுங்க, அவுடேட்டட் ஆயிடுச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஒன் டே வி வில் கம் பேக் டு த பைபிள். அந்த நாள் வெகு தூரம் ஆகாதபடி சமீபமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் என்ன சொல்றார் பாருங்க, ஐஸ்வர்யமனாக வேண்டும் என்று பிரயாசப்படாத, சுய புத்தியை என்ன செய்யாத, சாராத, நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதே அதுதான். நீ வந்து இப்படித்தான் ஆக வேண்டும். ஒரு பிள்ளை வந்து நான் ஒரு ஊழியக்காரனாக போக வேண்டும் என்று சொன்னால், நாம் சொல்லுகிற காரியம் அதுல போய் நீ சாதிக்க போவது ஒன்றுமில்லை, நீ ஒரு சயின்டிஸ்டாக மாறு, பின்பு நீ ஊழியம் செய்யலாம். சுய புத்தியின் மேல் சாயாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இது ஞானி சொல்றார். வேதவசனம் சொல்லுகிறது, இவனுக்கு முந்தியும் இவனுக்கு பிந்தியும் இவனை போல ஞானம் உள்ள ஒருவன் பிறந்தது கிடையாது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் சொல்லுகிறார், இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று என்ன செய்யாத, பிரயாசப்படாத. அது எவ்வளவுதான் உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல, ஜீவன் அல்ல. நீ மூன்று குறிப்புகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, பொருள் இல்லாதவர்களுக்கு வேதம் சொல்லுகின்ற இன்னைக்கு ஒருவேளை பக்கத்து வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு எனக்கு பொருட்கள் கம்மி இல்ல என்ன வச்சிடுங்களேன். உங்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை, 1 Timothy 6:5-6 பவுல் தீமத்தைக்கு சொல்ற, போதகனுக்கு சொல்லுகிறார், ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார், பிரசங்கிக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எப்ப கவனிச்சிடுங்களேன், என்ன அழக சொல்ற, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணாதேன்றார். இன்னைக்கு நல்லா பாடுறேன்னு வச்சுக்கிடுங்களேன், இம்மிடியட்டா மைண்ட் எங்க போகும், கேசட் போடணும், டிவிடி உண்டு பண்ணணும், வீடியோ உண்டு பண்ணணும், அதை விற்கணும், பணக்காரன் ஆகணும், நிறைய ஆல்பம்ஸ் போடணும், சரி நல்ல ஒரு பிரசங்கியராக மாறிட்டோம்னு வச்சுடுங்களேன், சொல்லுங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிரசங்கிமார்கள் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்கள், எஸ்பெஷலி இந்தியன் தமிழ்நாட்டில் உள்ளவங்க உலகம் முழுசுலயே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு, ஹலோ கேக்குறீங்களா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்காக, அவங்க வரும்போது அவங்க தான் என்ன செய்வாங்க, இவங்களுடைய ஐட்டங்களை பார்த்துக்கிடுவாங்க, இவங்களை ரிசீவ் பண்றது, இவங்களுக்கு கொடுக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதுக்கு இன்னைக்கு வச்சுக்கிட்டாங்க. பாத்துடுங்க, அந்த லெவலுக்கு நீங்க போகலன்னு சொன்னா நீங்க பிரசங்கம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கு. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த ஊழியக்காரன் வேதத்தின் அந்த பதத்திலிருந்து விலகி போய்விடுகிறோம். அவன் ஒரு அடிமை ஐயா, அந்த தன்மையே இல்லை. இன்னைக்கு ஊழியம் கொள்ள நாம் வரவில்லை, ஊழியம் செய்வதற்கு வந்தேன் சொன்னார் ஆண்டவர். கவனிச்சிடுங்க, என்ன அருமையாய் பவுல் சொல்றாரு பாருங்க, தீமோத்தேயுவிடம் சொல்றாரு, நீ உன்னுடைய ஊழியத்தை தேவ பக்தி ஆதாய தொழில்னு என்னன்னு வச்சுக்கோயே, நீ யாரோட சேர்ந்தவன், கெட்ட சிந்தை உள்ளவர்களோடு சத்தியம் இல்லாதவர்களோடு நீயும் சேர்ந்து விட்டாய், நீயும் சேர்ந்து விட்டாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவன் ஒருவன் தேவனுடைய பக்தியை விற்பனைக்கு ஆளாக்குகிறானோ அன்று அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு அற்று போயிற்று, அற்று போயிற்று. உலகத்தின் பிசாசு அதிபதி அவனே உங்களுக்கு கடவுளாக மாறிவிடுகிறான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு எங்க போறாங்க, காலையில பார்த்தா பரலோகத்தில் இருக்கிறாங்க, மத்தியானம் பார்த்தா நரகத்தில் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்து காசையும் வாங்குறாங்க. நம்ம வந்து அப்படி போறவங்களை வந்து பெருமையா எண்ணுகிறோம். பாரு, அவர் காலையில அங்க போறாரு, நிறைய பேர் தேவ தூதனம் காப்ரியல் வந்து இட்லி சாப்பிட்டாருங்க ஒரு வீட்டுல, அதுவும் அவர் விரும்புகிற போது, மனைவி இல்லாத போது கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, மனைவி இல்லாத போது தான் கூப்பிடுவேன், இட்லி சாப்பிட்டாராம், இட்லி சாப்பிட்ட காப்ரியல் தூதன் அந்த போதர்கிட்ட கேட்கிறாராம், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எனக்கு இட்லி தராரு ஆப்பன் தான் கேட்டிருக்க. எங்க போயிட்டு கேப்ரியல் தூதனுடைய ஊழியம் எங்க போய்விட்டது? இது இன்னைக்கு யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க, அந்த போதகர் அதை சொல்லுகிறார். எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை பாருங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுவாயே, ஆனால் நீ கெட்ட சிந்தையும் சத்தியும் இல்லாதவனுடைய கூட்டத்திலே மாறிவிட்டாய். அப்ப கவனிச்சிடுங்க, எந்த ஒரு ஏழையும், எந்த ஒரு ஏழையும், பொருள் இல்லாதவர்களும் தேவன் தருகிற ஜபத்தை இன்னைக்கு விற்கிறாங்க நிறைய பேர். ஜபத்துக்கு காசுங்க, பாடுவதற்கு காசுங்க, பிரசங்கம் பண்ணுவதற்கு காசுங்க, அப்படி எல்லாவற்றையும் இன்றைக்கு விற்று ஆதாய தொழில், ஆதாய தொழில். பவுல் சொல்றாரு, ஒரு போது நீ அந்த நிலைமைக்கு போகாதே, போய்விட்டாயே, ஆனால் உன்னிடம் சத்தியம் இல்லை. அப்ப பாருங்க, பொருள் இல்லாதவங்க ஒரு போதும் எனக்கு ஆண்டு ஒரு தாளம் தந்துட்டாருன்னு, அந்த தாளம் தெரிஞ்சு கூடாது விக்க கூடாது, அந்த தாளந்தை வைத்து பொருள் சம்பாதிக்க எண்ணக்கூடாது. அது ஞாபகத்தில் வச்சிடுங்க. இன்னொரு முக்கியமான வசனங்க, இத உபயோகப்படுத்தாதவங்க இருக்கவே இருக்குது, நிறைய காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவோம். ஆனா பவுல் எதை சொல்றாருன்னு நீங்க நான் நினைக்கணும். பாத்துருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்றது இல்லை, ஏன்னா எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமாயிருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்க, பரிபூர்ணம் அடைய, குறைவுபட போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த வார்த்தையை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்க, எதிரியை அழிப்பதற்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இல்லையா, யாரெல்லாம் நாசமா போகணுமோ என்னை பலப்படுத்துறதுக்கு சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, எப்பா நான் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன், எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் ஆசைப்பட்டதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஒருவர் தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் ஒரே விதமாக, ஒரே எண்ணத்தோடு, ஒரே சரிசமமாக இருப்பதற்கு போதிக்கப்பட்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்றார். அப்ப கவனிச்சிடுங்க, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வாழ்வு வரும், கவனிச்சிங்களா, வாழ்வு வரும். வாழ்வு வரும்போதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய தாழ்மையின் தன்மையை விட்டு மாறக்கூடாது. பாருங்க, ஞாபகத்தில் வைத்தவங்க, ஏன்னா அதுதான் கிறிஸ்தவனின் அடையாளம். ஒரு தாழ்மை இல்லாத ஒரு ஊழியக்காரனோ ஒரு கிறிஸ்தவனோ தேவனுடைய பிள்ளை அல்ல, அது அடையாளம். நீங்க எத்தனை முறை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று சொன்னாலும் தாழ்மை இல்லாத ஒருவன் கிறிஸ்துவின் பிள்ளை அல்ல. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, எப்பா எந்த நிலையிலையும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டான்ப்பா, மனரமயமா இருக்க கட்டணும். நேமையிட்ட 1000 ரூபாய் இருக்குது, நான் அதனால ஆயிரத்தையும் அழிப்பதற்கு ஒரு காரியத்தை நான் செய்யலப்பா. நேற்றுக்கு என்ன சாப்பிட்டனோ எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி தான் வாழ்றேன். என்னை நான் உயர்த்தி கொள்ள விரும்பவில்லை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். இதுல நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணா தான் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். பவுல் நல்ல பேசுறவர் தானே, வேதம் அறிந்தவர். இயேசுவோடு கூட 3 வருஷத்துக்கு மேல அரபி தேசத்தில இருந்து அவரிடத்திலிருந்து நேராக கற்றுக்கொண்டவர் பவுல் அப்போஸ்தலன். நல்ல ஊழியக்காரர், நிறைய சபைகளை ஸ்தாபித்தார். எத்தனை சபைன்னு பாருங்களேன், கொரிந்து பட்டணத்துல சபை, எபேசு பட்டணத்துல சபை, அன்றைக்கு இருந்த முக்கியமான பட்டணங்கள் எல்லாம் சபை, காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாத்தையும் சபையை வச்சார் பாத்துனுங்க. அந்த சபைக்கு வர்றவங்க நிறைய பேர் பணக்காரர்கள் பாத்துனுங்க, புரியுதுல்ல, பணக்காரர்கள் பாருங்க. இந்த பவுல் அவருடைய நாட்களில் ஊழியத்தில் இவ்வளவு காரியத்தையும் செய்துவிட்டு கடைசியில் ரோமாபுரியில் போகும்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அது என்னையும் வெட்கப்படுத்துகிற ஒரு சம்பவம். என்ன சொல்லுவார்னா, நான் வாடகை வீட்டில் யோசித்து பாருங்களேன், எத்தனை செல்வந்தர்கள் அந்த திருச்சபைகளில் இருந்தார்கள். ஒருவனுடைய பொருளையாவது இச்சித்தாரா? அதுதான் அவர் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒரு முறை ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் போர் ஆயுதங்களை தரித்து அவன் சோதோம் குமராவின் மக்களையும் அதனுடைய காரியங்களையும் கொண்டு போன அந்த ராஜாவை பின்தொடர்ந்து போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவான் பாருங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரும்போது சோதோமன் ராஜா சொல்லுவாரு, நீ கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. அப்போது ஆபிரகாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவரு சிரட்டை கூட என்ன செய்ய மாட்டேன், எனக்கு எடுக்க மாட்டேன், நான் தேவையில்லை எனக்கு, நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குனா என்று ஒரு போதும் என் சரித்திரத்தில் எழுதப்படக்கூடாதையா? சோதோமன் ராஜா தந்ததுனால ஆபிரகாம் ஐஸ்வர்யவானான் என்று என்னுடைய சரித்திரத்தில் அது எழுதப்படக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் வாடகை வீட்டில் இருந்தேன். ஒரு பெரிய தேவ மனிதன் இன்றைக்கு ஒரு தேவ ஊழியன் வாடகை வீட்டில் இருந்தானே, ஆனால் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்தவ சமுதாயம் என்று எண்ணுகிறது. தனக்குள்ள எல்லாம் சம்பூர்ணமா பாரு, பென்ஸ்ல போறான் பாரு, இதாண்டா ஊழியக்காரன். முதல்ல பாரு ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருந்தான், இப்ப பாரு பறக்கிறான் பாரு, பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிறான் பாரு, இதான் நீங்க கிறிஸ்தவ ஊழியர்கள். பவுல் சொல்றாரு, இல்லப்பா இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் மனரமியமாக இருக்க என்னை கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒருவன் பொருள் இல்லாமல் இருக்கிறான்னு வச்சுடுங்களேன், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பொருள் உண்டு பண்ணுவது தேவ பக்தி, அது ஒரு ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்க பட்டினியாக இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அதை ஒரு போதும் நீங்களை நானும் மறந்து போக கூடாது. அடுத்து கவனிங்க, தேவையான 3 குறித்து அதுல சொல்றாரு. இன்னைக்கு யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து குறைவுபட்டு இருக்கிறோமோ நமக்கு 3 காரியம் வேண்டுமா? ஒன்னு என்னன்னு சொன்னா போதும் என்கிற மனம். இது நிறைய நேரங்களில் ஏழைகளிடத்திலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்ளணும், ஒன்றும் இல்லாதவர்களிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கறதே அவர்கள் என்ன செய்வாங்க, பங்கு போட்டு சாப்பிடுவாங்க பாத்துருங்க. நமக்கு எத்தனை வந்தாலும் நமக்கு இந்த இடம் கொள்ளாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, ஏமா போதும் என்கிற மனம், போதும் என்கிற மனம். உன்னுடைய எந்த நிலை $1 தான் உனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ, பி இன் கண்டென்மெண்ட், $1 வச்சுட்டு சந்தோஷமாவாள், போதும் என்கிற மனம். ரெண்டாவது என்ன சொல்றாரு தெரியுமா, அழகா சொல்றாரு, உலகத்தை குறித்த அறிவு உனக்கு வேணும். நீ உலகத்துல என்ன செய்யறதில்ல, எதுவும் கொண்டு வந்ததும் கிடையாது, எதுவும் கொண்டு போவதும் கிடையாது. இனி ஒரு அலெக்சாண்டர் தி கிரேட் மறிக்க முடியாது. அவர் சாகும்போது சொன்னாரா, 2 ஓட்டை போட்டு கையை வெளியே போடு. காரணம் என்னன்னா, அலெக்சாண்டர் உலகத்தையே ஆண்டவன், ஆனால் போகும்போது என்ன செய்யலாம், எதையுமே கொண்டு போகவில்லை. இந்த அறிவு நமக்கு வேண்டும். 3வதாக அவர் சொல்லுகிறார் என்னன்னா, உண்ணவும் உடுக்கவும் எனக்கு இருந்தால் போதும். இதாங்க கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட். I want to re-emphasize it again and again and again, brothers and sisters. Christian standard என்ன சொன்னா, சாப்பிடவும் உடுக்கவும் நமக்கு இருந்துச்சுன்னா அது என்னது, பி கண்டென்ட் வித் தட். அது நமக்கு போதும், அந்த நிலையில தான் இருக்கணும். இல்லையா, இன்னைக்கு எனக்கு இது வேணும் அது வேணும், ஐயா உலகத்தின் இச்சைகளுக்கு போய்விட்டோமையானால் ஆத்மா நஷ்டம் அடையும். இன்னைக்கு நாம் அதை தீர்மானித்துக் கொள்வோம். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயும் மூணு காரியம் வேண்டாம் உனக்கு. ஒண்ணு என்னன்னா போதுமென்கிற மனம், எந்த நிலையிலையும் போதுமென்கிற மனதோட. ரெண்டாவது, உலகத்தில் காணப்படுகிற அறிவு உனக்கு வேணும். என்னன்னா ஒருத்தங்க கூட எதையும் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போவதும் கிடையாது. மூணாவது ஞாபகத்தில் வச்சுக்க தீமத்து என்னன்னு சொன்னா, உண்ணவும் உடுக்கும் உனக்கு இருக்குதா, போதுமென்று இரு. அதுதான் இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்துல மத்திய ஆர்லையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, காகத்தை பாருங்க புஷ்பத்தை பாருங்க, அவைகள் உயர்ந்ததை செய்யல, உள்ள உழைக்கிறது இல்ல, எதுவுமே செய்யல, பூக்களும் எதுவுமே நூற்கிறது இல்ல, ஒண்ணுமே செய்யறது இல்ல. ஆனா ரெண்டையும் உடுத்து வைக்கிறது யாரு, போஷிக்கிறது தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவனும் இந்த ஆகாரத்துக்காக இந்த உடைக்காக என்ன செய்யாத, என்னிடத்துல கேட்காது. நீ கேட்டேனா, நீ யாருன்னா ஒரு அஞ்ஞானி. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று யாருக்கு தெரியும், பரமபிதாவுக்கு தெரியும். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை உடுத்து வைப்பார். அதைத்தான் பவுலும் ரீஎம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. என்னன்னு சொன்னா, எப்பா அது இருந்துச்சுன்னா போதும் என்று. அடுத்து கவனிங்க, பொருள் இல்லாதவர்கள் என்ன செய்யணும்னா, இயேசு ஒரு ஓமை சொல்றார், அதை இன்னைக்கு வாசிக்க கேட்டோம், காஸ்பல் பகுதியில வாசிக்க கேட்டோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான், தரித்திரன் இருந்தான். அவனுக்கு வீடு இருந்துச்சா கிடையாது, சுகம் இருந்துச்சா. உங்களுக்கு எனக்கு எதெல்லாம் வேணும்னு நம்ம ஆண்டவர் பின்பற்றுகிறோமோ அது எதுவுமே யாருக்கு கிடையாது, லாசருக்கு கிடையாது. ஆபிரகாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, அவன் உலகத்துல என்ன என்ன அனுபவித்தான், துன்பத்தை அனுபவித்தான் என்று சொல்லுவார். அப்ப இந்த லாசர் போய் பாருங்க, இந்த லாசர் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்ற இந்த ஓமையில இந்த லாசரு வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு தெரியல, நான் அதை எனக்கு தெரிந்தபடி நான் உங்களுக்கு அதை போதிக்கிறேன். என்ன சொல்லுகிறதுன்னா, அவன் அந்த வீட்டு வாசல் இருப்பானா, இருந்துட்டு மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை கொண்டு தன்னை பசியை ஆற்றுவதற்கு என்ன செய்தானா, ஆசையா இருந்தானா, ஆசையா இருந்தானா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் ஆசைப்பட்ட பொழுதெல்லாம் அது அவனுக்கு என்ன செய்திருக்காது, கிடைச்சு இருக்காது. கிடைக்காம இருந்திருக்கும் போது ஒரு தரித்திரன் என்ன செய்வான், தரித்திரன் ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறான், உள்ளுக்கு பயங்கரமா தடபுடலா விருந்து நடக்குது, அந்த மேஜிலிருந்து விழுந்த துணிக்க கூட என்ன செய்யல அவனுக்கு, கிடைக்கலன்னு வச்சுடுங்க, என்ன சொல்லுவான். ஆண்டவர் ஒரு ரசனத்துல சொல்றாரு, நீ திக்கற்ற பிள்ளைக்கு ஏழைக்கு நீ உதவலன்னு சொன்னா அவன் என்ன நோக்கி என்ன செய்வான், முறையிடுவான் என்று ஆண்டவர் சொல்லுவார். முறையிடலாம், அந்த லாஸ்டர் முறையிட கூட இல்லை. That is the blessing. கிடைச்சுதா கிடைக்கட்டும், கிடைக்கலையா, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. லாசரு அந்த படியில தான் இருந்தான். எத்தனை முறை அந்த பணக்காரன் போய் வந்து கொண்டிருந்திருப்பான், ஆனா அவனை குறித்த அக்கறை அவனுக்கு இல்லை. ஒரு நேரம் கூட அவன் மனதுல இந்த பணக்காரனுக்காக சாபத்தை அவன் ஏறெடுத்ததே இல்லை, சபித்ததே இல்லை, ஜபித்திருப்பான். ஏன்னா அதனால தான் அவன் வந்து பரதேசில ஆபிரகாம் மடியில குகர வச்சு அவன் தேற்றப்பட்டான் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பாடம் பார்த்துடுங்க, பசிங்க ஒண்ணுமே இல்லை, சாப்பிட எதுவுமே இல்லை, ஆனா ஒரு ஒரு பரிசு ஒரு பரிசையனை போல ஒரு பணக்காரன் எல்லாவற்றையும் சாப்பிட்டு அதுல கொஞ்சம் கூட என்ன செய்யல, பசியோடு இருக்கிற எனக்கு தரலங்க, கோபம் தான் வருங்க, எரிச்சல் தான் வரும், அதை நம்ம அறிந்து கொள்ளுவோம். அப்படி வறுமையானால் என்ன, கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்து இருந்தால் அவர் என்ன செய்வார், பலப்படுத்துவார். அதற்காகத்தான் கிறிஸ்துவின் பலன் தேவை. இன்னைக்கு மற்றவன் அடிக்கிறதுக்கு, அவனுடைய பொருளை வஞ்சிப்பதற்கு, கேஸ் போடுறதுக்கு கிறிஸ்துவின் பலன் தேவையில்ல. கிறிஸ்துவின் பலன் எதற்கென்றால், ஒரு ஐசுபரி அவன் சாப்பிடும் போது அதுல இருந்து விழுகிற துணிக்கை கூட எனக்கு தராமல் இருக்கும் போது ஐ நீட் டு பி ஹாப்பி, ஐ நீட் டு பி ஹாப்பி. இந்த லாசரு இதெல்லாம் பார்த்தான், வஞ்சிக்கப்படல அவன், அவர்களை குறித்து எந்த விதமான சாபத்தையும் சொல்லல, அவன் ஜபித்திருப்பான், நிச்சயமாக ஜபித்திருப்பான், ஆண்டவரே நல்ல மனதை கொடுக்க வேண்டும் என்று ஜபித்திருப்பான், தனக்காக ஜபித்திருப்பான், ஆண்டவரே ஒரு போதும் இந்த நாவு வஞ்சனை பேசக்கூடாது என்று ஜபித்திருப்பான். லாசருவை போன்று பொருள் இல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். வேதத்துல சில உதாரணங்கள் இருக்குதுங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா, ஒரு ஏழையான விதவை ரெண்டு காசு போட்டாங்க. நிறைய பேர் வந்து காசு போட்டாங்க, நிறைய ஏழை வேண விதவை ரெண்டு காசு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? தன்னுடைய சீஷர்களை பார்த்துட்டு சொல்றாரு, நிறைய பேர் போட்டாங்க பாத்துக்க, இவ என்ன செய்தா தன் ஜீவனத்துக்குரிய எல்லாத்தையுமே என்ன செய்தா அவ போட்டு விட்டா பாரு, ஒரு வறுமையிலிருந்து போட்டு விட்டா பாரு, இவள் கொடுத்த காணிக்கை தான் பெரிய காணிக்கை என்று சொல்லி ஆண்டவர் அங்கீகரித்தார். நான் இன்றைக்கு அதை கேட்க விரும்பலையான்னு சொன்னா, நான் கேள்வி கேட்டேன்னா இங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவோம், ஆனா வாழ்க்கையில் அதை நம்ம படிக்க மாட்டோம், கடைபிடிக்க மாட்டோம். அதனால யாருமே ஆன்சர் பண்ண வேண்டாம், ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து, நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு ஊழியக்காரன், என் பிதாவின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுகிறதை விரும்புகிறீர்களா? இல்ல இந்த உலகத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக வாழ்ந்து உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறீர்களா? இன்றைய போதனைகள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுவது என்னன்னா, உலகத்தில் உனக்கு ஐஸ்வர்யமும் உண்டு, சொல்லுங்க, உலகத்தில் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும், வேற எங்க கிடைக்கும்? மறுமையிலேயே ஆண்டவங்களை பார்த்து கட்டிப்பிடிச்சு, ஓ மகனே வந்துட்டியான்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். வேதத்துக்கு எவ்வளவு முரண்பாடான ஒன்று. ஒரு ஏழு விதவை போட்டதை கத்த கனம் பண்ணினார் என்றால், ஒன்றும் இல்லாத தரித்திரனோ ஒன்றும் இல்லாத பொருள் இல்லாத ஒருவனோ எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், தான் செய்வதை நினைவு கூறுகிற ஒரு தேவன் இன்றைக்கு வாழ்க்கை உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அதுலயும் நீங்க செய்வதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். மறந்து போகாதுங்க. அடுத்த பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2:37 85 வயசான ஒரு விதவை தாய், அவங்க வந்து இளம் வயதிலேயே புருஷனை நினைச்சிட்டாங்க, இழந்து போனாங்க. ஆலயத்துல வந்து உட்கார்றாங்க, தர்மம் போடுறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மனசுல இருந்த ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொன்னா, யாரை நான் காணணும், இயேசுவை காணணும், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவரை காண வேண்டும் என்று ஒரே வாஞ்சோடு இருந்தாங்க. அவங்களுக்கு 84 வயசு, அவங்க சாகும் தருவால இருக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வர்றாரு, ஆவி அந்த பிள்ளையை கொண்டு வராங்க. ஆவியானவர் இந்த அம்மாவோட பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இந்த பிள்ளை வருது, இந்த பிள்ளை தான் யாரு, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர். ஓடி போனாங்க, பிள்ளையை கையில வாங்கினாங்க, வாழ்த்துனாங்க, புகழ்த்தாங்க. அவருடைய ஜீவன் போகட்டும்னு விரும்பினாங்க. இனிமேல் தரித்திரனாக இருப்பதனாலேயோ, வறுமையில் இருப்பதனாலேயோ, குறைவுள்ளவனாக இருப்பதனாலேயோ, கிறிஸ்து தன்னை உங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனமாகுதலை தடை பண்ண மாட்டார். உங்களுக்கு நாத்தமோ, உங்கள்கிட்ட ஹைஜீன் இல்லைன்னு சொன்னியோ, அல்லட்ட நீங்க இத்தனை நாளாச்சு குளிச்சுன்னோ, அல்லட்ட நீங்க இத்தனை நாளாச்சு சாப்பிட்டீன்றோ, நீங்க இப்படிப்பட்ட ஒரு வறுமையில இருக்கிறீங்கன்றோ எண்ணி தன்னை தரிசிக்க வருகிற அந்த தாய் போன்று இன்னைக்கு ஏழைகளாக இருக்கிறவர்களை தடை பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அவருடைய வாஞ்சையை விருப்பத்தை நிறைவேற்றுவார். மூணாவது கவனிச்சுடுங்க, 2 Corinthians 8 ஆண்டவர் மக்கதுனிய திருச்சபையை குறித்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் சொன்னா, அவங்களுக்கு என்னது ஏற்கனவே வறுமை தரித்திரம், ஆனா என்ன செய்தாங்க, தாராளமாக கொடுத்தாங்க. முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வேதம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிந்தியும் நமத வாசிக்கும் போது மக்கதுனிய திருச்சபை ஒரு சாட்சியாக இன்றைக்கு நிற்கிறது. என்ன சாட்சி? வறுமையில் இருந்தவர்கள் கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருள் இல்லைன்னு வச்சுடுங்களேன், பொருள் இல்லைன்னு வச்சுடுங்க, டு நாட் பி ஆங்ஷியஸ், அதை பற்றி கவலைப்படாதுங்க. நான் ஐஸ்வர்யவனாக்க வாங்கணும் வாரணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படாதுங்க. அப்படி பிரயாசப்பட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தேவ பக்தியை இழந்து போவீர்கள். ஆண்டவர் அழக சொன்னார், போன வாரத்தில் நம்ம வாசித்தோம், எந்த ஒரு மனுஷனும் அவர் சொன்னது உங்களே என்னையும் சேர்த்தான் சொன்னார். ரெண்டு காரியத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும், அதாவது சொன்னார் ஆண்டவர் தேவனுக்கும் உலக பொருளுக்கும். அது அழகா ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும், கார்டன் மணின்னு இருக்கும். மணிக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலேயும் முடியாது. அப்ப கவனிச்சிடுங்க, இதை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பொருள் தரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க. நீங்களும் நானும் இழந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதா கவனிங்க, ஐஸ்வர்யமானாக விரும்புகிறவர்களுக்கு நீ நிறைய நம்ம சொல்லுவோம், ஏன் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறோம் காத்து, ஏன் அமெரிக்காவில் பிள்ளையை படிக்க வைக்கிறோம் காத்து, இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி வி ஹாவ் டு சேஞ்ச் இட். பதினுங்க, எந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ நம்ம காணப்பட வேண்டும். சார் அவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யமானாக்க விரும்புறேன்னு வச்சுக்கோங்க, கவனிச்சிடுங்க, உனக்கு இந்த காரியங்களை விட்டு நீ விலக முடியாது. ஒன்னு என்னன்னு சொன்னா சோதனை, நிறைய காசு இருக்குது சோதனை. ரெண்டாவது என்ன சொல்றேன்னா கண்ணின்றாரு, அது ஒரு ட்ராப்ன்றாரு. மூணாவது மதிகேடு, புத்தி இல்லாதவனாக போவாய். ஆண்டவர் ஒரு மதிகேடனை பார்த்து, ஒரு பணக்காரனை பார்த்தேன்னு சொன்னாரு, மதிகேடனே இன்று உண்டை ஜீவன், உன்னை விட்டு எடுபட்டுக் கொள்ளுமே ஆனால் சேர்த்து வைத்தவர்கள் யாருக்கடா போகும்னு சொல்லிட்டு கேட்டார். மதிகேடு அடுத்து நாலாவது சொல்ற சேதம் அழிவு, ஐந்தாவது சொல்ற பலவிதமான இச்சை, பலவிதமான இச்சை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் நமக்கு. நான் இஃப் ஐ வாண்ட் டு பி ரிச், நான் ஒரு பணக்காரனாக்க நான் மாறணும்னு சொன்னான், கண்டிப்பான சோதனை உண்டு. கண்ணிகளுக்கு தப்பவே முடியாது, கண்ணிகளுக்கு தப்பவே முடியாது. நான் ஆண்டவருடைய நாமத்தில் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தும் போது அதிக ஜபத்தோடு நீங்கள் உங்களை பிள்ளைகளை வளர்த்துங்கள். காரணம் என்னன்னு சொன்னா, நாளைய தினம் நம்ம பிள்ளைகள் நம்முடைய கையில் இல்லைன்னு வச்சுடுங்களேன், நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு வச்சுடுங்களேன், நம்ம பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இல்லைன்னு வச்சுடுங்களேன், நம்ம பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில் இல்லைன்னு வச்சுடுங்களேன், நீங்க எத்தனை முறை இயங்கினாலும் இது ஒரு கிருபையின் காலம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ஐஸ்வர்யமானாக்க விரும்புறேன்னு வச்சுக்கோன், சோதனை உண்டு, நிறைய சோதனை உண்டு. அது நான் பட்டியலிடுறதுக்கு நான் விரும்பவில்லை, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோதனை உண்டு. எதுலையுமே திருப்தியா இருக்க மாட்டோம். வி நீட் மோர் 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 அபண்டன் அபண்டன். கண்ணி தப்பவே முடியாதுங்க, உண்டு. அந்த கண்ணிகள்ல நம்ம சிக்கத்தான் செய்வோம். சிக்கணும்னு சொன்னா அது என்னுடைய பலனை அனுபவித்தான் தரும். மதி கேடு, காரணம் என்னன்னு சொன்னா பணம் தான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு அதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க. சேதம் அழிவு உண்டு, பல விதமான இச்சைகள்ல நம்ம காணப்படுவோம். அடுத்து சொல்றாரு நீதிமொழிகள் 28:20 அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எகைன் ஆசீர்வாதம் சொல்றது எது கிடையாது, நீங்க இந்த எடுத்து விட்டு போகும்போது அந்த ஒன்னையும் மட்டும் நீங்க அறிந்து விட்டு போனீங்கன்னா தட்ஸ் கிரேட்ங்க. ஆசீர்வாதம் பணம் ஆசீர்வாதம் அல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யமான ஆக்குறதற்கு தீவிரிக்கிறவனோ என்ன செய்ய மாட்டான், ஆக்கணிக்க தப்ப மாட்டான். நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்க அதற்கு பதில் சொல்லுங்க. இந்த லாசரு வீதி படியில் இருந்து உள்ளுக்கு ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான் இல்லையா, வேதம் அவனை வந்து ஒரு தீவிரவாதின்னு சொல்லுதா, அவன் ஒரு விபச்சாரக்காரன் சொல்லுதா, அவன் ஒரு விக்கிரக ஆராதனக்காரன் சொல்லுகிறதா, அவனை வேதம் வந்து ஆலயத்துக்கு போகாதவன் என்று சொல்லுகிறதா, வேதத்தை வாசிக்காதவன் என்று சொல்லுகிறதா, அவனிடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எதெல்லாம் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனிடத்துல இருக்கணும் என்று விரும்புகிறீர்களோ அது எல்லாம் அவனிடத்துல இருந்தது. அவன் நரகத்துக்கு போக காரணம் வேதத்தை அறியாதவன் என்றால் அல்ல, ஆலயத்துக்கு செல்லாதவன் என்பதனால் அல்ல, அவன் பரிசுத்தமாய் வாழாதவன் என்பதனாலேயும் அல்ல, ஊழியர்களை தாங்காதவன் என்பதனாலேயும் அல்ல, ஊழியத்தை தாங்காதவன் என்பதனாலேயும் அல்ல, ஏழைக்கு இறங்காமல் போனதினால் அவன் நரகத்துக்கு போன். தட் இஸ் த ஒன்லி ரீசன். பாருங்க, ஏழை இருக்கிறான், தன்னை எப்படி அலங்கரித்துக் கொண்டான், அதாவது அலங்காரமான டிரெஸ் போட்டு தன்னை அலங்கரி. இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், நம்முடைய இந்திய பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்றாங்க, 80 கோடிக்கு மேல அவர் இதுவரைக்கும் அவர் டிரெஸ்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காரு,
செலவு செய்திருக்கிறார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு கவனிங்க, ஆடம்பரமாக வாழ முடியுமா? ஆடம்பரமாக வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு இருக்கிறத இன்றைக்கு நீங்களும் நானும் இவ்விதமான விலை உயர்ந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு, விலை உயர்ந்த காரியங்களை வைத்துக் கொண்டு வாழ்வதற்கு முடியுமா? முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வாசலில் ஒருவன் சாப்பிடுவதற்கு வழி இல்லாத போது அவனை குறித்து அக்கறை இல்லாமல் நான் இருப்பேனே ஆனால் ஆக்கினைக்கு நான் தப்ப மாட்டேன். வேதவசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, என்ன தெரியுங்களா? இறக்கும் எதற்கு முன்பதாக மேன்மை பாராட்டும்? நியாய தீர்ப்புக்கு முந்தி என்ன மேன்மை பாராட்டும்? இறக்கம். நான் கொடுத்த காணிக்கை அல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வாய்க்கிளியே நான் பிரசங்கிக்கிற பிரசங்கமும் அல்ல. எது மேன்மை பாராட்டும்? ஏழைக்கு நான் இறங்கினது நியாய தீர்ப்புக்கு முன்பதாக மேன்மை பாராட்டும். அடுத்து கவனிங்க, ஐஸ்வர்யமானாக்கு விரும்புகிறவர்களுக்கு எச்சரிப்பு. 1 Timothy 6:10 சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு, எனக்கு இந்த பணத்தின் மேல ஆசை. இங்க இருக்கிற யாராவது நம்ம சொல்லுவோமா, எனக்கு பண ஆசை இருக்கு? ஆனா கவனிங்களேன், பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கும் தன்னை உருவ குத்தி கொண்டிருப்பதற்கும் ஆண்டவர் வைத்திருப்பது பணம். இன்னைக்கு உண்மையை சொல்லுங்களேன், இன்னைக்கு அமெரிக்க தேசத்துக்கு நான் வரேன், வரும்போது அமெரிக்க தேசத்துக்கு நீ போனேன்னு சொன்னா உனக்கு ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்னு என்னன்னு சொன்னா, உன் விசுவாசம் என்ன செய்யும், கம்ப்ளீட் அவுட் ஆகும். பிறகு உனக்கு ஒரு இரும்பு கம்பி தருவாங்க, அதை வச்சுட்டு நீ என்ன செய்யணும், குத்திட்டே இருக்கணும்னு சொன்னா யாராவது வருவோமா? பிசாசின் கண்ணி அதுல ஒண்ணு. அவன் உங்களுக்கு தருகின்ற ஆசைகள் உலகத்தில் அவன் உங்களுக்கு காண்பிக்கிறதெல்லாம் இயேசுவுக்கு காண்பித்தது தான். மலைக்கு மேல கொண்டு நிப்பாட்டிட்டு உலகத்தை முழுசும் என்ன செய்வான், காட்டி தருவான். உனக்கு இந்த டவர் நல்லா இருக்கும், உனக்கு இந்த தோட்டம் நல்லா இருக்கும், உனக்கு இந்த துறவு நல்லா இருக்கும், இதெல்லாம் காட்டி தருவான். ஒரே ஒரு காரியம் செய், ஒரே ஒரு முறை என்ன நீ பணிந்து கொண்டால் போதும், இதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும், உங்களுக்கு சொந்தமாகும். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு போகிற கிறிஸ்தவர்கள் நம்முடைய திருச்சபையில் இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு சிலர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறாங்க, என்னன்னா எதுக்காக போவாங்க தெரியுமா, வெள்ளூர் பக்கத்தில், உண்மை நான் சொல்லிங் த ட்ரூத், வெள்ளூர் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து உங்க பர்த்டே சொல்லுவாங்க. சரியா, நான் பார்த்து கிடையாது சொல்றது, உங்க பர்த்டே சொல்லுவாங்க. உங்க பர்த்டேட்டு நீங்க சொல்லாம ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அவங்க விசேஷமானவங்களா இல்லையா? சும்மா வந்து நின்று கண்ணை மூடிட்டு உங்களையும் கண்ணை மூட வச்சுக்கிட்டு அவங்க வந்து சேகர் உன்னோட கர்த்தர் பேசுகிறார் சொல்றத விசேஷம் நன்றிங்களா இல்லையா, நன்றிங்களா இல்லையா? இன்றைக்கு கண்ணை மூடிட்டு இது வந்து உங்க பர்த்டேட்ட சொல்லுவாங்களாம். உங்க பர்த்டேட்ட ஒருத்தன் சொல்லிட்டான்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது திருப்பி அவன் சொல்லுவதெல்லாம் எதுதான் உண்மையும், அதை நீங்க நம்பலாம், அப்படித்தான் இருக்கும் இல்லையா? இங்க இருந்து போறவங்க சொல்றாங்க, வந்து சொல்றாங்க, என் பிள்ளையினுடைய பர்த்டேட்டை சொன்னா சொல்லிட்டு அவன் இப்படி இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். இன்றைக்கு பிசா சத்தத்தான் சொல்றான், உங்களுக்கு காண்பிப்பது ஒன்று, அவன் உங்களை வழி நடத்துவது தவறானது. வேதத்தை விட்டு வழி போகி போகிற ஒவ்வொருவனுக்கும் அது வேத வாக்காதான். அதனாலதான் பவுல் சொல்றது, எப்பா எத்தனை பணாசம் உனக்கு வருதோ நீ எதை விட்டு விட்டுறணும், நீ விசுவாசத்தை விட்டுறணும், நீ விட வேண்டாம், அது ஒண்ணு விட்டு என்ன செய்யறோம், போயிரும். அதுக்கு பிறகு உனக்கு யார் மேல நம்பிக்கை இல்ல, கிறிஸ்துவின் பேரில் அல்ல, பணம், பணத்தின் பேரில். அப்புறம் சொல்லுகிறாரு, உருவ குத்தி கொண்டிருப்பாய். வேதனையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். இன்னொன்று பாருங்களேன், ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்களுக்கு எச்சரிப்பு. மத்தேயு 6:25 ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, கவலை கொள்ளுவோம். யார் ஐஸ்வர்யமானாக்க விரும்புகிறோமோ கவலை நமக்கு உண்டு. பார்த்துடுங்க, நிறைய பேர் இன்னைக்கு ஆங்ஸைட்டிக்கு மருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலும் ஒரு டாக்டர் தந்திருக்கிறாங்க, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆங்ஸைட்டி அதுக்கு வந்து மருந்து எடுக்கிறாங்க நிறைய பேர். வேதம் சொல்லுகிறது, உனக்கு பணாசை இருந்தாலே உனக்கு என்னதான் வரும், கவலை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது உண்மையாகத்தான் இருக்கும். சரி, கடைசியாக ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருள் இருப்பவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை அல்ல, கட்டளை. கட்டளை பொருள் இருப்பவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை அல்ல, கட்டளை. இதை நான் சொல்வதற்கு முன்பு நான் திருச்சபைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறவைகளை போதும் என்கிற மனதோடு நாம் இருப்போம். யாரிடமாவது வஞ்சித்திருப்போமே ஆனால் அதை நாம் திருப்பி செலுத்திக் கொள்ளுவோம். யாருக்காக நான் கொடுக்க வேண்டியதை கொடாமல் இருப்பேனே ஆனால் அதை தீர்த்துக் கொள்ளுவோம். வஞ்சித்து வைத்திருக்கிற பணம் ஒருபோது நம்மை மேலோகத்துக்கு கொண்டு போகாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாவமுன் வாசல்படியில் படுத்து கிடக்கிற வரையிலும் எனக்கு விமோசனம் கிடையாதுன்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் கழுவப்பட்டேன்னு சொல்லாமே ஒழிய, எனக்கு தெரியுது என் சகோதரனை நான் வஞ்சித்தேன், என் சகோதரியை வஞ்சித்தேன், என் தகப்பனை வஞ்சித்தேன், என் தாயை வஞ்சித்தேன், என்னுடைய பிறனை வஞ்சித்தேன். அப்போ வேதவசனம் கட்டளையா சொல்றத நான் உங்களோட சொல்ல விரும்புறேன். ரெண்டு நெகட்டிவ் சொல்லுது, ஆறு பாசிட்டிவ் சொல்லுது இந்த வசனத்துல. ரெண்டு நெகட்டிவ் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்க முதலாவது எப்படி இருக்க கூடாது, இருமாப்பான சிந்தை. அப்படின்னு சொன்னா காசு வந்தா பெருமை வரும் இல்லையா, வராது தானே? கிறிஸ்தவங்களுக்கு வராது அப்படிதானே? என்ன நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, நீங்க சொல்றதுதான் எனக்கு போதனையா மாறுது பாத்தீங்க. அதனால சொல்லுங்க, நீங்க காசு வந்தா பெருமை வருதா இல்லையா? வருது இல்லையா? அந்த லுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ட்ரெஸ், உட்கார்றது, விளங்குச்சுலையா, நட, அது என்னமோ தெரியல, ஒரு ஸ்டைலா ஒரு நட நடப்பும் பாத்துருங்க. கொஞ்சம் காசு எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும் போது அது பார்த்தா என்னமோ கொஞ்சம் அருவறுப்பாகவும் இருக்குன்னு சொல்லிட்டேங்கள, சரியா? ஞாபகத்தில் வைத்துக்கலாம், இந்த இருமாப்பு சிந்தை நம்மகிட்ட இருக்குமானால், காசு உள்ளவர்களிடத்தில் இருக்குமானால், நான் தேவனுடைய பிள்ளை அல்ல. ஞாபகத்தில் வைத்துக்கோங்க, நான் தேவனுடைய பிள்ளை அல்ல. என்னிடத்தில் காசு இருக்கும்போது இருமாப்பு எனக்கு இருக்கக்கூடாது. அடுத்து ஒண்ணு என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நிலையற்ற அந்த ஐஸ்வர்யத்தின் பேர்ல எனக்கு என்ன இருக்கக்கூடாது, நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. ஆறு காரியம் இருக்கணுமா, என்னதெல்லாம் சொன்னா, ஒண்ணு வந்து ஜீவனுள்ள தேவன் மேல நான் நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது பாருங்க, நன்மை நன்மை செய்யணும். பொருள் இருக்கிறவங்க நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யறதுன்னா என்னன்னு தெரியும் தானே, சொல்ல வேண்டாம் இல்லையா? ஓகே, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக மாறணும். நற்கிரியைகள் என்ன, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இது நான் சொல்லியிருக்கிற திருச்சபைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டு விதத்துல நம்ம பிறருக்கு நன்மை செய்யணும். ஒன்னு என்னன்னு சொன்னா, தான தர்மம் பண்ணணும். மத்திய ஆறுல சொல்றாரு ஆண்டவர், ஒரே பிரசங்க மலை பிரசங்கத்துல சொல்றாரு, ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிட்டீங்கன்னா அதை சொல்றாருன்னா, நீ தான தர்மம் பண்ணும்போது வலதுகை செய்யறது என்ன செய்யக்கூடாது, இடதுகைக்கு தெரியக்கூடாது. கவனிச்சிடுங்க, மத்திய ஐந்து செய்யும் மலை பிரசங்கம் சர்மன் அந்தமா ஒன்றுல ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடைய நற்கிரியைகள் யாருக்கு முன்பாக பிரகாசிக்கணும், ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்யணும், அது பிரகாசிக்கணும். அப்ப கவனிங்க, நீங்க ரெண்டையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். கிறிஸ்தவன் தான தர்மம் செய்வதற்கும் வைத்திருக்கப்பட்டிருக்கிறான், நற்கிரியைகள் செய்வதற்கும் வைக்கப்பட்டிருக்கிறான். தான தர்மம் என்று சொல்லுவது, நீங்க இன்னைக்கு வழியில ஒருத்தனை பாக்குறீங்க, ஒரு தேவையோட இருக்கிறான், அவனுக்கு ஒரு காரியத்தை செய்றீங்க, அதை போய் எங்கேயுமே சாட்சி சொல்லாதுங்க. ஒருத்தன் வந்தா நான் ஹாம்பர்க் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாதுங்க. ஒருவேளை சில டைம்ல நமக்கு தோணும், சாட்சி சொன்னா ஹாம்பர்கர் மட்டும் சொன்னா பாஸ்தும் கேட்பாரு, ஏன் ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலன்னு. அதனால காம்போ மீல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாதுங்க. அது வந்து உங்க வலதுகை செய்யறது இடதுகைக்கு. ஆனா நற்கிரியை என்று சொல்லுகிறது ஒன்னொன்று பாத்துறேன், அது நீங்க மனுஷர்களுக்கு முன்பதாகத்தான் செய்யணும். நம்முடைய ஊர்களில் மிஷனரிமார்கள் வந்தாங்க, எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறாங்க. அவங்க கட்டின பள்ளிக்கூடம் இன்னைக்கும் என்ன செய்யுது, இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. அவங்க தங்கின பங்களா, நீங்க மாத்தன கிறிஸ்டியன் காலேஜுக்கு போனீங்கன்னு சொன்னா, அங்க வந்து நான் படித்த காலத்திலேயே பிரின்சிபல் ஆபீஸ் இருந்தது, பர்சனல் ஆபீஸ் இருந்தது, பெரிய ஆபீசஸ் இருந்த அந்த இது வந்து மிஷினரி தங்கின பங்களா. அன்னை கட்டுந்து இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்குது, பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம். அவங்க வாங்கி போட்ட சொத்துக்கள் இருக்கிறது, நற்கிரியைகள், அவங்க தொடங்கின எம்பராய்டரி அந்த ஊழியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நற்கிரியை பார்த்துடுங்க. இந்த நற்கிரியை செய்யறது மக்களுக்கு மறைவாக நீங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நற்கிரியைகள் செய்கிறதுல நீங்களும் நானும் ஐஸ்வர்யமான ஆக்கணுமா அப்படின்னா என்ன? நாலு பேரு ஹாம்பர்கர் வாங்கி கொடுத்துட்டு நான் ஐஸ்வர்யமான கொடுப்பதில் ஐஸ்வர்யமா நானு சொல்றதற்கல்ல, உங்களை நீங்கள் ஒருத்து ஒரு கிராமத்துல நீங்கள் செய்வது தேவனுக்கு முன்பதாக பெரிய சாட்சியாக நிற்குமா? அப்ப கவனிங்க, பவுல் சொல்றாரு, நீ தேவன் பேர்ல நம்பிக்கை தன் நன்மை செய், நற்கிரியைகளில் என்ன செய், நீ ஐஸ்வர்யமானாக்கி தாராளமா என்ன செய். ஒன்ன மட்டும் சொல்றேன், மாம்சமானவனுக்கு என்ன செய்யாதுங்க, ஒழிக்காதுங்க, ஒழிக்காதுங்க, தாராளமாக கொடுங்க. இன்னைக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், 1000 ரூபாய் இன்னைக்கு என்னுடைய சகோதரன் கேட்டான்னா என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கும், ஆனா எவ்வளவுதான் கொடுப்பேன்? பரவாயில்ல, ரொம்ப பேரு கொடுத்து தான் வரும் சொல்றது, 500 கொடுப்ப, மீதி 500 யாருக்கு பொறுப்பு? அது யாருடைய பொறுப்பு? என்னுடைய அண்ணனுடைய பொறுப்பு, அவனும் கஷ்டப்படணும். நம்ம நினைப்போம் என்னன்னு சொன்னா, என்ன நான் மட்டும் என்ன இழிச்சவாயனா? இது கிறிஸ்தவங்க இன்னைக்கு சொல்லுவோம், ஆனா வேதவசனம் சொல்லுகிறது தாராளமா என்ன செய், கொடு. மக்கதோனியா திருச்சபையாக நமது திருச்சபை இருக்குமே, ஆனால் தரித்திரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கே என்ன கிடையாது, சாப்பிட வழி இல்ல, எருசலேமில் இருக்கிற விசுவாசிக்கு எப்படி உதவுன்னு கேட்போம் பாருங்க. அதனால்தான் இன்னைக்கு மக்கதுனிய திருச்சபை உங்களுக்கு எனக்கு மெச்சரிப்பாக இருக்கிறது, நற்கிரிகளில் ஐஸ்வர்யவனாக மாறு, தாராளமாய் கொடு, உதார குணமுள்ளவர்களாக இரு. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், ஞாபகத்தில் வச்சுருங்க, உங்க வீட்டுல ஒரு ஊழியக்காரர் வர்றார், ஊழியக்காரர் வந்தோடனே நீங்க வந்து அவருக்கு $1000 கொடுக்குறீங்க. ஊழியக்காரருக்குன்னா கொடுப்பீங்க, யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதுங்க, ஏழைகளுக்கு தான் அளந்து போடுவோம். ஊழியக்காரங்களுக்கு எப்படி கொடுப்போம், தாராளமாக கொடுப்போம். ஏன்னு சொன்னா அவர் போற பென்ஸ் காரி நீ எப்படியா மாறணும், ஓகே எனக்கு தெரில, அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரில, ஞாபகத்தில் வைத்து பிள்ளைங்க, $1000 கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னா அவர் ஒரு ஜபம் பண்ணார், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி, சொல்லுங்க என்றைக்கும் நிற்கும் அவனுடைய கீர்த்தி, இத சொல்லி ஜோம் பண்றேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், பேசுங்களேன், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன எப்படி இருக்கும், சந்தோஷமா? ஆனா அவன் அந்த ஊழியக்காரன் நீங்க $1000 கொடுத்ததுக்கு உங்களை என்னன்னு சொல்றான், ஏழைன்றான். ஓகேயா, உங்களுக்கு விளங்குச்சு இல்லையா? அது கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா கீர்த்தி. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, வாரி இறைத்தான், யாருக்கு, ஏழைகளுக்கு. நம்ம அளந்து போகிற இடமே தான் ஏழைகளுக்கு, ஐஸ்வர்யவானுக்கு. நீ பாருங்களேன், 3-piece சூட் போட்டுட்டு ஒரு ஊழியக்காரன் வந்தான்னு சொன்னா அவனுக்கு நீங்க கொடுக்கிறது 3-piece சூட் தான் கொடுப்பீங்க. காரணம் என்னன்னா அப்படி இருக்கிறான், பார்க்கும்போது அழகா இருக்கிறான். அவனுடைய வீட்டுக்கு அவன் நம்ம வீட்டுல பேஸ்மெண்ட்ல வைக்க மாட்டான், நம்ம பெட்ரூமும் கொடுக்கும் பாத்துருங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, we are in a wrong path. எத்தனை பேர் நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ அறியவில்லையோ. ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு பிள்ளை போல போதிக்கிற, மகனே இந்த வழி விட்டு விலகாத, விலகுனேன்னு சொன்னா நீ மற்றவர்களை போல இந்த உலகத்தின் பாதையில சென்று விடுகிறாய். 19வது வசனத்துல சொல்றாரு, நீ வந்து வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் வேண்டும். இதுதான் பொருள் இருப்பவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஒன்று. இன்னொன்று பாருங்க, பொருள் இருப்பவர்களுக்கு லூக்கா 12 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா எவ்வளவு ஆத்திருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் விதைச்சான், விதைச்ச உடனே நல்லா வந்துச்சு, ஒன்னாம என்ன சொல்றான், என்னுடைய களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு நினைச்சுவேன், பெருசா கட்டுவேன், இதுல சேர்த்து வைப்பேன், கோடவுன் சேர்த்து வைப்பேன். அப்படி சேர்த்து வைக்கிறவனை புத்தி என்று சொல்லுகிறவன்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். சேர்த்து வைக்கிறது என்று சொன்னா புத்திமானவன், காற்றுள்ள போது என்ன செய்யறான், அவன் தூச்சி கொள்ளுகிறான், அவனுக்கு கிடைக்கிறது என்ன செய்யறான், சேர்த்து வைக்கிறான், பிற்காலத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறான் என்று சொல்லுகிறது நம்ம இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார், மதி கேடவனை மதி கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்துல இருந்து எடுத்துக் கொள்ளப்படுமான். இவனுடைய நித்தியத்தை எங்க செலவு செய்ய போற? God multiplies you,
is just to share those riches with others.
அப்படி நீங்க செய்யும்போது வருங்காலத்துக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம்.
சார், அடுத்து கவனிங்க, பொருள் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா,
இதுவும் நீங்களும் நானும் கண்டிப்பா ரெஃப்யூஸ் பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் வசனம் என்ன செய்யாதான் வேறு உண்டாதபடிக்கு நெருக்கு என்ன செய்ய போதான். அது உண்மையா?
எங்க உண்மையா? அது
உங்க வாழ்க்கையில உண்மையா? நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது. ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால வேத வசனத்தை விட்டு வழியில் போவோமா?
வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவனாக மாறக்கூடாது. இது கட்டளை.
அது அந்த உங்களுடைய உலக மயக்கம் ஐஸ்வர்யம் உங்களை நெருக்கி பலன் கொள்ளாதபடி உங்களை மாற்றுமாம். பி வெரி கேர்ஃபுல். பொருள் இருப்பவர்களுக்கு இன்னொரு கட்டளை ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, ஒரு வாலிபன் வந்தான், சிறு வயதிலிருந்து கற்பனைகள் எல்லாம் கை கொண்ட ஆண்டவர் சொன்னாரு, ஏமா நீ பூர்ண சற்குணனாக மாற வேணும்னு சொன்னா, உனக்குள்ளதை பற்றி யாருக்கு கொடு? கருத்திற்கு இயேசுக்கு கொடுன்னா கொடுத்துருப்பானா கொடுக்கமாட்டோம் சொல்லுங்க. கொண்டு என்ன தான் சொன்னா கொடுத்துருப்பானா? கொடுத்துருப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்வோம் பாத்துவீங்க. தரித்திருக்குன்னா செய்ய மாட்டோம். அவன் என்ன செய்யறான்? மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால துக்கத்தோட கடந்து போனான். அவனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகம் ஊசியின் காதல நுழைவதை காட்டிலும் ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டன்ற கஷ்டம் அப்படி என்று சொல்லுகிறார். மிக எச்சரிப்பாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு பொருளை தருவது நம்மை நரகத்தில் தள்ளுவதற்காக அல்ல. நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், வேதவசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனுடைய வீட்டின் அடுத்த வீட்டில் ஒரு தரித்திரன் இருந்தான்னு வேதத்தில் சொல்லப்படல. அவனுடைய வீட்டு வாசலில் ஒரு தரித்திரன். ஆண்டவர் யாருக்கெல்லாம் பொருள் தருகிறாரோ அவர்களுடைய வீட்டு வாசலில் தரித்திரர்களையும் ஆண்டவர் தருகிறார். திக்கற்ற பிள்ளைகளை தருகின்றார், விதவைகளை தருகின்றார், தேவையில் இருப்பவர்களை தருகின்றார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆடம்பரமாய் வாழ்ந்தான், சம்பூர்ணமா வாழ்ந்தான். இந்த வாசலில் இருந்த இந்த தரித்திரனை குறித்த கவலையற்று வாழ்ந்தான், கவலையற்று வாழ்ந்தான். அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் பாதாளத்துல. தூரத்தில் ஆபிரகாமையும் மடியிலையும் லாசரோ பார்க்கிறான். அவன் கூப்பிடுறான். ஆபிரகாம தெரியுது அவனுக்கு. ஆபிரகாம் கூப்பிடுறான், என் தகப்பனேன்னு சொல்றான். லாசரு அனுப்பி ஒரு துளி தண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டான். அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, மகனே நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தான். நிறைய பேர் காசு நன்மைன்னு சொல்லுவான் இல்லையா? நன்மைதான். அது எதற்காண்டவர் நமக்கு தருகிறார் என்றால், என் வாசல் படியில் இருக்கிற ஒரு அந்நியன், ஒரு பரதேசி, ஒரு திக்கற்ற பிள்ளை, ஒரு விதவை, என் குடும்பத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற ஏழை தேவையில் இருப்பவர்களுக்கு நான் உதவி செய்ய ஆண்டவர் தருகிறேன். அப்படியே லாசரும் தீமைகளை அனுபவித்தான். இதே நாளைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாருன்னு வச்சுடுங்களேன், நான் பரதேசுக்கு போறேன், பாதாளத்தில் இருக்கிறேன், பிரிந்துட்டு பரதேசில் பார்க்கிறேன், பார்க்கும்போது என் குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேரும் ஆபிரகாமன் மடியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வேதனையான சம்பவம். அதுதான் சொல்ல விரும்புறேன். இவனை பார்த்து ஆபிரகாம் என்ன சொன்னாருன்னா, நீ நன்மை அனுபவிச்சான் மகனே, இவன் தீமை அனுபவிச்சான், இப்ப நீ தீமை அனுபவிக்கிறாமே என்ன செய்றான், நன்மை அனுபவிக்கிறான் என்று சொன்னான். இதை நான் வாசித்தேன், 10 தடவை இல்ல, 20 தடவை இல்ல, 100 தடவைக்கு மேல இந்த வசனத்தை நான் வாசித்தேன். நாளைக்கு நான் அந்த நிலையில நான் போயிருப்பேன். நான் கர்த்தரை நோக்கி ஒன்னு கூட என்னுடைய மனசுல நினைப்பேன், ஆண்டவரே எத்தனை முறை நீங்க பேசினீங்க, எத்தனை முறை இந்த வசனத்தை வாசித்தேன், மனசுல ஏற்றுக்கொள்ளாமல் போனேனே, மனசுல ஏற்றுக்கொள்ளாமல் போனேனே, இன்னும் வேதனைப்படுவேன், இன்னும் வேதனைப்படுவேன். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு அருளி இருக்கிற பொருளை கொண்டு திக்கற்ற பிள்ளை, விதவை, அந்நியன், தரித்திரர்களுக்கு உதவி செய்ய வேதவசனம் திரளாய் சொல்றது. நிறைய பேர் ஆபிரகாம உதாரணமா சொல்றாங்க, அவன் பணக்காரன் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டுடைய நாமத்தில் சொல்றேன், ஆபிரகாம் சரித்திரத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவன் பரதேசியாக வாழ்ந்தான். பரதேசின்னு சொன்ன தெரியும் இல்லையா, பரதேசியாக வாழ்ந்தான். கூடாரங்களில் வேலைக்காரங்களோட அவனும் படுத்துக்கொண்டான், அவனும் படுத்துக்கொண்டான். ஆனா அந்நியரை உபசரிக்க அவன் ஒருபோதும் என்ன செய்யல, மறக்கல. ஆனா பெரிய காரியம், சோதோமன் ராஜா சொல்றாரு, எப்பா நீ கஷ்டப்பட்ட இல்லையா, நான் இதை தாரேன்னு சொன்ன சமயம் ஆபிரகாமால் சொல்ல முடிந்தது, உன்னமித்தமாக நான் ஐஸ்வர்யவான ஆனேன் என்று என்னுடைய சரித்திரத்துல இடம்பெறக்கூடாது. நோ, இட்ஸ் மை காட், என் தேவன் என்னை ஐஸ்வர்யமான. அதனால தான் நான் தரித்திரனை போல இன்னைக்கு நான் கூடாரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் பரதேசியா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று என் சரித்திரத்தில் அது எழுதப்படக்கூடாது. நிறைய பேர் யோபுவை சொல்லுவோம், யோபு பணக்காரன் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் இழந்த போது அவன் சொன்னது ஒன்னே ஒன்னு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனோடு பேசும்போது சொல்லுவான், என்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு விதவையாகலும் ஒன்னையாகலும் வெள்ளியாகலும் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் போனது உண்டா, ஒரு திக்கற்ற பிள்ளையாக்கலும் என் பிள்ளைகளைப் போல என்னோடு கூட உட்கார்ந்து என்னுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடாமல் இருந்ததுண்டா, ஒரு வழிபோக்கனாக்கலும் இந்த இடத்துல வந்து ரா தங்குவதற்கு வீதியில் அவன் படுத்தது உண்டா. யோபு செல்வந்தன், ஆனால் யோபுவால் சொல்ல முடிந்தது, என் வீதியில் வந்த என் அம்மா என்று அல்ல, என் வீதிக்கு வந்த என் வீட்டிற்கு வந்த ஒரு உதவியாகலும் பொன்னையோ வெள்ளியையோ என்னிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் போனது இல்லை. பகைவு பாருங்களா, பெரிய பணக்காரன் என்ன சொல்ற பாருங்க, பாதியை விட்டு என்ன செய்வேன், யாருக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஐயா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லையா ஐயா, ஏழைக்கு கொடுக்கலாம் ஐயா. வேதம் போதிக்கிறது என் வாஸ்தியில் பாதியை விட்டு ஏழைகளுக்கு கொடுப்பேன். பெரிய பணக்காரன், அடிமை வியாபாரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னிடத்தில் திருடிய அடிமையை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன் பிலேமோன். பர்னபா பெரிய பணக்காரன், சீப்புரு தீவிலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பர்னபா, எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்து அவர்கள் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு அவர்கள் கொடுத்த துணியை உடுத்து அவன் பெரிய ஊழியத்தை செய்து முடித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பொருள் இல்லை என்று சொல்லி ஒருவரும் எரிச்சலாகாதீர்கள். பொருள் இல்லாதவர்களை நினைவு கூறுகிறவர் நம்முடைய தேவன். இரண்டு காசு போட்ட விதவை நினைவு கூர்ந்தவர், 84 வயது விதவைக்கு தன் பிள்ளையை சுமப்பதற்கு அதிகாரம் கொடுத்தவர் நம்முடைய தேவன். மக்கதோனா திருச்சபை எவ்வளவு தரித்திரமோ ஆனால் அவர்கள் கொடுத்ததை நினைவு கூர்ந்தவர் நம்முடைய தேவன். அதனால தேவ பக்தி ஆதாய தொழில் அல்ல. இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு பிரியாணி கூட உள்ள இறங்கல, அந்த நிலைமைக்கு நான் போகக்கூடாது. இன்னும் நான் ஒரு ஓட்ட சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாரு பென்ஸ்ல போனேன், இதுவல்ல. என்னுடைய பக்தி ஆதாயமாக நான் எண்ணக்கூடாது. தேவன் தந்திருக்கிற தாளந்துகளை விற்க கூடாது. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை விற்று நான் இன்றைக்கு சம்பத்தை சேர்க்க கூடாது. ஆண்டவர் அழகா சொல்லுவார், இலவசமாக வசனம் வராது. சரி, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும், அது எல்லாரும் தெரியுது. இலவசமாக பெற்றீர்கள், காலந்துகள் எப்படி பெற்றோம், கிருபை வரங்கள் எப்படி பெற்றோம், இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது எப்படி வந்தது, பாடுவது எப்படி வந்தது, இன்றைக்கு இங்கு நாங்கள் நிற்பது நாம் இருப்பது எப்படி வந்தது, எல்லாம் இலவசம். இலவசம் அதை நாம் இலவசமாக கொடுக்க வேண்டும். அநேக சொல்லுவாங்க, உன்ன போல ஒரு மூட உண்டான்னு கேட்பாங்க, பட் வசனம் தான் சொல்லுது. இப்ப எழுதின பாடல் தான், வெறுங்கையோடு நான் கடந்து போனேன், எனக்கு ரெண்டு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஆனா பக்தர்கள் அழகான பாடல்களை முன்னால் நமக்கு எழுதியிருக்கிறாங்க, அதுல ரெண்டு கவியை மட்டும் பாடுவோமா. ஆசிரிய தரணியே அன்பாய், இந்து தேசத்துக்கு எழுதப்பட்ட ஒரு பாடல், இந்தியாவுக்கு எழுதப்பட்ட பாடல், தமிழ் மக்களுக்கு எழுதப்பட்ட பாடல். இந்த ரெண்டு சான்ஸும் பாடுவோமா?
பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம், உசீத நன்மைகள் நிறைந்து தாமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம், பொறுக்க ஒண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே தாசரே, அன்பாயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
ஜபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்லா ஆண்டவரே, இரு பரிவாரங்கள் நீர் எனக்கு கொடுத்தீர், அதனால் தேசத்தை உமக்கு சொந்தமாக்க முடியாது ஆண்டவரே. பசியுள்ளவர்களுக்கு, பிணியாளிகளுக்கு பட்சமாக நாங்கள் உதவி செய்வதன் மூலம் நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நீசர்களை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துவதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் விரிவாக்கும், இந்திய தேசம் உம்மை கண்டுகொள்ளும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் வெகு தூரம் போய்விட்டோம் ஆண்டவரே. பணத்துக்காக எதையும் நாங்கள் செய்ய ஆயத்தமாகிவிட்டோம். எங்கள் பிள்ளைகளையும் கூட பல திட்டங்களிலே சேர்ப்பதற்கு காரணமே அவர்கள் சொல்லுகிற பொய்யான வாக்குறுதி. அதில் ஒன்று என்ன? என் பிள்ளை தரித்திரனாக மாட்டான், அவன் செல்வந்தனாக இருப்பான். ஆண்டவரே, உலகத்தில் ஐஸ்வர்யத்தில் மயங்கி போய்விட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை வேண்டும். இந்த விடுதலை எங்களுக்கு வராவிட்டால் நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து போவோம் ஆண்டவரே. மறுபடியும் இதை எங்களோடு கூட நீ பேசியிருக்கிற ஐயா, நல்ல பிதாவே, இன்று இந்த செய்தியை கேட்ட நாங்கள் ஒருவர் கூட இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்துக்கு நாங்கள் நம்பிக்கை வைத்து விடாதபடிக்கு, ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று நாங்கள் விரும்பி விடாதபடிக்கு, அதன் நிமித்தமாக வருகிற கண்ணிகளிலே சிக்கிக் கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடும் போது விடுதலையற்ற நிலைமைக்கு நாங்கள் போய்விடாதபடிக்கு தேவன் தந்திருக்கிற பொருளை ஆண்டவரே நாங்கள் பங்கு இட்டு வாழ்வதற்கு பலன்தான். என் வாசலில் இருக்கிற ஒரு தரித்திரனுக்கு என்னால் உதவி செய்ய முடியாவிட்டால் என்னில் கிறிஸ்து இல்லை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாசலில் வருகிறவர்கள் என்னுடைய இனத்தான், என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துக்கு ஒத்தவன் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆண்டவரே, தேவன் எனக்கு தருகின்ற சம்பத்துகள் அவர்களுக்கு பங்கு கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். அப்படியானால் தேவராஜ்யம் மகிமைப்படும். உங்க பிள்ளைகளாக நாங்களும் வாழ்வோம். இந்த உலகத்தில் நீ தருவதை நாங்கள் சேர்த்து வைத்து விடாதபடி பிறருக்கு பங்கிட்டு கொடுப்பதனாலே பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை நாங்கள் ஏற்படுத்தி வைப்போம். ஆபிரகாமன் மடியிலே நாங்கள் உட்காருவோம், தேற்றப்படுவோம். உம்மால் உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்று கூப்பிடும் ஒரு பாக்கியத்தை கண்டு கொள்ளுவோம். அதை நாங்கள் இழந்துவிடக் கூடாது ஆண்டவரே. உலகத்திலே நாங்கள் தேவ பக்தியை பணமாக்கி இன்றைக்கு வாழுகின்ற ஒரு சம்பவத்திலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவித்தாங்க. தேவ பக்தி ஆண்டவரை ஒருபோது எங்களை பண ஆசை உடையவர்களாக மாற்றிவிடக்கூடாது ஆண்டவரே. இலவசமாய் நீர் தந்த தாலந்துகள், இலவசமாய் நீரங்களுக்கு தந்த கிருபை வரங்கள், இலவசமாய் நீரங்களுக்கு தந்த ஊழியங்களை ஒரு போது நாங்கள் ஆண்டவரே விலை பேசிவிடக்கூடாது ஐயா. எங்கள் மேல் கிருபையாயிரும், குறைகளை மன்னியும். இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.